நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லியன் கடந்த வெள்ளிக்கிழமை பதவி விலகினார். அதைத் தொடர்ந்து நியூ சவுத் வேல்ஸ் லிபரல் கட்சியிலே தேர்தல் நடந்து ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அது குறித்து எமது நேயர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவரும் எழுத்தாளரும் அரசியல் அவதானியுமான சுபி நந்திவர்மன் அவர்களை இன்று சந்திக்கிறோம். வணக்கம் சுபி.
வணக்கம் சஞ்சய்.
இப்பொழுது நியூ சவுத் வேல்ஸ் மாநில லிபரல் கட்சி ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த தெரிவுக்கான போட்டியிலே 4 பேர் போட்டியிடுவார்கள் என்று முதலில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இருவர் தான் இறுதியிலே போட்டியிட்டார்கள்.
நீங்க சொன்னது போல பிரட்டோ வந்துவிட்டார். அவர் ஒரு இளைஞர். சஞ்சயன், உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் இளைஞர், 39 வயது. அவருக்கு ஆளுமையும் ட்ரெஷராக இருக்கிற ரெப்யூட்டேஷனையும் வைத்து கொண்டுதான் அவரை மற்றவர்களுடன் போட்டியிட தேவையில்லாமல் 2 பேர் மட்டும் இருக்கும் இடத்தில் அவற்றின் செல்வாக்காலே வந்துவிட்டார். வாக்குகளே அதை சொல்லுகின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மூத்த மந்திரிகள் ராஜினாமா செய்து விட்டார்கள், 2 பேர் செய்து விட்டார்கள், இன்னும் 2-3 பேர் வருவார்கள் என்று கதை அடிபடுகின்றது. ஆகவே எப்படி ஒரு மந்திரி சபையை கொண்டு போக போறார் என்பது ஒரு சவாலாகத்தான் இருக்க போகுது என்றால், அனுபவசாலிகள் போய்விட்டார்கள் 2-3 பேர், இன்னும் எவ்வளவு பேர் போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே ஒரு இளைஞர் இந்த பதவிக்கு முதன் முதலாக வரும் மிலேனியல் என்று சொல்கிறார்கள்.
இவருடன் போட்டியிட்டவர் மாநில திட்டமிடல் அமைச்சராக இருந்த ராப் ஸ்டோக்ஸ். ஆனால் அவருக்கு கிடைத்தது 5 வாக்குகள் மட்டும்தான். நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த தேர்தலை தொடர்ந்து பல மூத்த அமைச்சர்கள் பதவி விலகல் செய்து வருகிறார்கள். அதற்கு காரணம் இவர் வலதுசாரி கடும்போக்கு கொண்டவர் என்று கூறப்படுகிறது. அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது?
அவரை பொறுத்த மட்டில் அவருடன் சேர்ந்து இருக்கும் இப்போதைக்கு இருக்கும் மந்திரிகள் எல்லாம் நடுநிலைமைவாதிகளாக காணப்படுகின்றார்கள். ஆகவே இவர் வலதுசாரி பக்கத்தை நாடிக்கொண்டு அங்கேதான் நிற்பார் என்று நான் நம்பவில்லை. ஏனென்றால் ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டில் வலதுசாரி ட்ரம்ப் மாதிரி ஏதாவது வந்துவிட்டால் பாப்புலாரிட்டி குறைந்து விடும் என்றுதான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கின்றபடியால் அவர் வலதுசாரி நோக்கங்கள் அவர்ல இருந்தாலும் அதை வெளிக்கொணர்ந்து அதுதான் நிற்பன் என்று நிற்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். மொடரேட் எப்படி போகிறார்களோ அவர்களுடன் சாதகமாகத்தான் போவார் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் அடுத்த முறையும் அவர் பிரீமியராக வரத்தான் பார்ப்பார். ஆகவே இங்க இருக்கிற வாக்காளர்கள் என்னத்தை எதிர்ப்பு நோக்குறார்கள், என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்று மனதில் கொண்டு அப்படித்தான் நடப்பார் என்று நினைக்கின்றேன். அவர் அந்த யூத்தனேஷியா போன்ற கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூஸ்லயும் சொன்ன மட்டிலே தாங்கள் எல்லோருமா சேர்ந்து ஒன்றுக்கு வாக்கு அளிக்காமல் தண்ட கான்சியஸ் ஓட்டத்தான் போடுவார் என்று சொல்லுகின்றார். மற்றவர்கள் என்ன மாதிரி போடுகிறார்களோ அவர்கள் இஷ்டம் என்று சொல்லுகின்றார். ஆகவே தனக்கு விரும்பினதை மற்றவர்கள் இம்போஸ் பண்ண மாட்டார் என்றுதான் நான் நம்புகின்றேன்.
நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பெயரை குறிப்பிட்டீர்கள். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து 2016 டொமினிக் பெரட்டேட் வாழ்த்து அனுப்பியதாக ஒரு ட்வீட் செய்ததாக சமூக வலைதளங்களிலே தற்போது உலாவி வருகிறது. அது குறித்து நான் தேடினேன். ஆனால் அவருடைய ட்வீட் பக்கத்திலே அந்த ட்வீட்டை காணவில்லை. அவர் ஒருவேளை அதை அகற்றியிருக்கலாம் அல்லது இது போலியானதாக இருக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க?
செய்திருக்க கூடும். ஏனென்றால் ட்ரம்ப் வந்த பொழுது பல பேரும் அவர் உண்மையை பேசுவார், நாட்டுக்கு நல்லதை செய்வார், உண்மையை சொல்லி உண்மையை செய்யும் ஒரு பிரசிடன்ட் வந்து விட்டார் என்றுதான் முதல் தொடக்கத்தில் சொன்னார்கள். ஆனால் அவர் போக போக என்ன மாதிரி வந்தது என்று உங்களுக்கு தெரியும் தானே. ஆகவே அந்த நேரத்துல அவரை வாழ்த்தி சொல்லி இருக்க கூடும், வெறும் நல்ல ஒரு ஆள் வந்திருக்கு, நல்லதை தான் செய்ய போறார் என்ற எண்ணத்துல அப்படி செய்திருக்க கூடும். ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் போன போக்க பார்த்து அந்த பக்கம் தலை வச்சு பார்க்க மாட்டார் என்றுதான் நம்புகின்றேன்.
தலைவர்களை பற்றி பேசும் பொழுது ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் அவர்களுடன் பெரட்டி அவர்களுடைய உறவு எப்படியானது என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்?
எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஊடகத்தின் ஊடாக சொல்லுகின்றார்கள் அவருக்கும் ஸ்காட் மாரிசனுக்கும் சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். இப்போது வந்த GST நியூ சவுத் வேல்ஸுக்கு கூட வேண்டும், WA தான் கூட வந்துட்டது என்று அதை மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தவர் முதலும் இப்போதும் சொல்லுகின்றார். ஆனால் உடனே மகன் சொல்லிவிட்டார் அப்படி நடக்காது, அதே போல் ஸ்காட் மாரிசனும் சொல்லிவிட்டார் அப்படி ஒன்று நடக்க முடியாது, டீல் ஹஸ் பீன் டன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல ரெண்டு பேருக்கும் அபிப்பிராய பேதம் இருக்கும் என்றுதான் நம்புகின்றேன். எப்படி இரண்டு பேரும் கொண்டு போவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வருஷம் பெட்ரல் எலெக்ஷன்ஸும் வரப்போகின்றது. ஆகவே ஸ்காட் மாரிசனுக்கு லிபரல் பிரீமியர்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவருக்கு சாதகமாயிருக்கும். ஆனால் இவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் பேதமான கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கஷ்டமா இருக்கும் என்றுதான் சொல்லுகின்றார்கள்.
இந்த கருத்து வேறுபாடுகள் சுபி பொருளாதார கொள்கைகளில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய சமய நம்பிக்கையிலே இருவரும் மிகவும் ஒத்து போகிறார்கள் போல் தெரிகிறது.
ஆமாம், பெரட்டே சரியான ஒரு கத்தலிக், அவருக்கு அந்த ஃபெய்த்ல சரியான நம்பிக்கை இருக்கின்றது என்று கொள்கிறார்கள். 6 குழந்தைகள் இருக்கின்றது என்றும் பரவலாக எழுதப்படுகின்றது. ஊடகங்களில் சொல்லுகின்றார்கள் நியூ சவுத் மாநிலத்தில் கடவுள் நம்பிக்கை என்பது குறைந்து கொண்டு போகின்றது, 16% 20% தான் கடவுள் நம்பிக்கை உடன் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் வெஸ்டர்ன் சிட்னியில் கொஞ்சம் வருமானமும் செல்வாக்கும் குறைந்த இடங்களிலே கடவுள் நம்பிக்கை கூடவாயிருக்கின்றது, அந்த இடங்களில் இவருக்கு செல்வாக்கு இருக்கும் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆகவே இதை பயன்படுத்தி அவர் லேபர் ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல கொஞ்சம் மற்ற லிபரல் லீடர்ஸை விட கூட வேவ்லென்த்ல இருப்பார் என்று நம்புகின்றேன்.
இறுதியாக சொல்லி நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் டொமினிக் பெரட்டே எதிர்கொள்ளும் சவால்கள் அல்லது சந்தர்ப்பங்கள் எது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
சவால்களை பற்றி நாங்கள் முதல் கொஞ்சம் கூறினோம். மூத்த மந்திரிகள் ராஜினாமா செய்தால் என்னென்று அதை முன்னோக்கி கொண்டு போவதென்று, இரண்டாவது வைரஸுடன் கூடி எப்படி வாழ்வது என்றது எல்லோரும் நியூ சவுத் வேல்ஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் எப்படி கெரிச்சான்றுடன் வேலை செய்து எங்கள் சுகத்தையும் கவனித்து இக்கானமியையும் பார்த்து முன்னுக்கு கொண்டு வருவார் என்றது எல்லோரும் அவர் பக்கம் கண்ணை ஈர்க்கின்றது, அது இரண்டாவது சவால். மூன்றாவது பிரைம் மினிஸ்டருடன் அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப். 4வது அவர் எப்படியோ இளைஞன், கிளடிஸ் பிரஜிக்லின் எப்படியோ அனுபவசாலி, அதுடன் திறமைசாலி, கடுமையான உழைப்பாளி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நிறைய கட்டி எழுப்பினவன். ஆகவே அந்த மாதிரி பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் எடுத்து எப்படி நடத்துவார் இந்த இளைஞர்ன்றது அடுத்த சவால். அதை எங்களை மீறி அவர் நல்லாக இருக்க வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகின்றேன். ஏனென்றால் நாட்டுக்கு அது வேலை முக்கியம், எங்களுக்கு என்ன நல்லம் என்று பார்க்காம தேசத்துக்கு என்ன நல்லம் என்று பார்த்து செய்ய வேண்டும். நீங்கள் உலக அளவிய அளவில் பார்த்தீங்கள் என்றால் பொலிட்டீஷியன்ஸா லீடர்ஸா இருக்கிறவர்கள் நல்ல மொரல் காம்பஸ் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் நல்ல காம்பிடென்ட் ஆன ஆக்கள் வெலும் வெலும் குறைவு. அஞ்சலா மேர்க்கல் போனதோட சரியான குறைஞ்சே போய்விட்டது. இப்ப பெண்டோரா பேப்பர்ஸ் என்று உலக முதல்வர்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிடிபட்டிருக்கின்றார்கள் அந்த டாக்ஸ் டாஜ் செய்து. ஆகவே ஒரு நல்ல ஒரு இளைஞர் உலகத்தை மாத்திர ஒரு துணிவோட வந்து அதை மாத்தி செய்தால் நாட்டுக்கு நல்லது பிரஞ்சிகளுக்கு நல்லது என்று நம்புகின்றேன்.
மிக்க நன்றி சுபி நந்திவர்மன், மிக ஆழமாகவும் அழகாகவும் அலசினீர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.
நன்றி சஞ்சயன், இந்த வாய்ப்புக்கும் நன்றி.
நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.